எனக்கு சோகன விஜய வீரரை தனிப்பட்ட முறையிலே தெரியும். ஏனென்றால் நான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் துணை தலைவராக இருந்த சமயத்தில் அதன் தலைவராக இருந்த விடயசாரி எச் என் பெர்னாண்டோவுடைய சகோதரியை தான் அவர் திருமணம் செய்தார். அவருடைய திருமணத்தில் கலந்து கொண்டவர்களில் மிக சிலரில் நான் ஒருவன். பல தடவைகள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். விஜய் வீரரை பொறுத்தளவிலே விடயசாரி வட்டத்திலே அவர் சம்பந்தமான மூன்று கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று, சிலர் அவர் ஒரு சிஏஏ ஏஜென்ட் என்று சொல்லி சொல்கிறார். இன்னொரு சாரார் அவர் ஒரு எதிர்ப்புரட்சியாளர் என்று சொல்கிறார்கள். இன்னொரு சாரார் அவர் ஒரு புரட்சியாளர் தான், பல தவறுகள் செய்திருந்தாலும் கூட என்று சொல்கிறார்கள். நான் இதில் இந்த மூன்றாவது விதத்தை சேர்ந்தவன். அவர் தவறுகள் செய்திருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்த மார்க்கம் ஒரு இடதுசாரி இளம் பருவ கோளாறோடு சம்பந்தப்பட்ட ஒரு எனாக்கிஸ்ட ஒரு போக்கை கடைபிடித்தார். இது எல்லாம் சரி. ஆனால் அவரை ஒரு எதிர்ப்புரட்சியாளர் என்றோ சிஏஏ ஏஜென்ட் என்றோ சொல்வதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அவர் சிங்கள கிராமப்புறங்களின் அதிருப்தியை பிரதிநிதித்துவப்படுத்தியவர். அடுத்து அவர் இலங்கை அரசியலிலே இடதுசாரி அரசியலிலே ஒரு துணிப்புமையை கொண்டு வந்தவர். அதுவரைக்கும் புரட்சியை பற்றி பேசிக்கொண்டு தங்களை புரட்சியாளர்களாக காட்டிக் கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் தான் இருந்தது. ஆனால் ஒரு நடைமுறைக்கு அந்த பக்கத்தை தள்ளியது அவர்தான். இது அவருடைய முற்போக்கு பாத்திரம். அடுத்த பக்கத்திலே அவர் அது சம்பந்தமான தெளிவோடு ஒரு சரியான மக்களை அணிதிரட்டி அந்த போராட்டத்தை வழி நடத்தினாரா என்ற கேள்விக்கு வரும்போதுதான் அவர் விட்ட தவறு அங்கே தெரிவிக்கிறது. ஆகவே அது ஒரு அட்வென்ச்சரிசம், அதாவது ஒரு சாகசம் பாணியிலே அமைந்த ஒரு அவசரப்பட்ட ஒரு ஆயுத கிளர்ச்சியாகத்தான் அது முடிந்தது. இதுதான் விஜய் வீரரை பொறுத்த என்னுடைய மதிப்பு.
அவர் தன்னுடைய போராட்டத்துக்காக முன்வைத்த கோரிக்கைகள், அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அவர் இடம் ஒரு சந்தர்ப்பவாதம் இருந்தது. அவர் தனிப்பட்ட முறையில பேசும்போது பல கொள்கைகளை ஒத்துக்கொண்டிருந்தார். உதாரணமாக அவருடைய ஐந்து வகுப்புகளிலே ஒன்று, மலையக தமிழர்கள் இந்தியா விஸ்தரிப்புவாதத்தின் கால்கள், எதிர்ப்புரட்சியாளர்கள், அவர்கள் அந்நியர்கள், அவர்களை ஒரு தொழிலாள வர்க்கமாகவே அவர் பார்க்க தவறினார். அந்த பார்வை பிறகு நாளடைவில் மாற்றம் அடைந்தது. அதே போல அவர் சில விடயங்களிலே சீனி உரிமை சம்பந்தமான பிரச்சனையில் கூட நானும் அவரும் பாதித்திருக்கிறோம், அவருடைய கருத்து மாற்றம் அடைந்து வந்தது. ஆனால் அவர் புரிந்து கொண்டிருந்தார் சரியானது இதுதான் என்று சொல்லி. ஆனால் இந்த சிங்கள இனவாதத்திலே சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு இதை பற்றி பேசலாம், ஏனைய சமூகங்களுக்கு நியாயம் வழங்கலாம் என்ற ஒரு அவசரத்தன்மை, அதாவது எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக எதையும் பயன்படுத்துவது, இனவாதத்தை கூட பயன்படுத்தலாம் என்ற நிலைப்பாடு அவரிடம் அவருடைய இன்ஸ்டிங்க்ட்லே இருந்தது, அது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவர் ஒரு இனவாதி அல்ல. இதனுடைய நடைமுறையை நான் ஜேபியிலே பார்க்கலாம். 83 வன்செயலில் கூட ஜேஆர் ஜேவிபியை அதோடு முடிச்சு போட முயற்சி செய்தாலும் கூட அவருக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. நான் இது சம்பந்தமான ஆய்வு செய்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும், தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் அதனை வெளியிட்டிருக்கிறது. ஜெனிவாவிலே இந்திய பாராளுமன்றத்திலே எல்லாம் அது வாசிக்கப்பட்டது. புள்ளி விவரத்தோடு நான் சமர்ப்பித்தேன். பல இடங்களிலே ஜேவிபியினர் தமிழ் மக்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவிலே ஒரு அக்ரெசிவ் இனவாதம் என்று அதை என்னை சொல்ல முடியாது. ஒரு கொள்கை ரீதியான அவர்களுடைய கொள்கையிலே ஒரு இனவாதம் இருக்கிறது, இப்படித்தான் இருக்கிறது. அவர்களுடைய இரண்டாவது கிளர்ச்சியின் போது கூட கொஞ்சம் மாற்றம் இருந்தது. மலையகத்திலே அவர்கள் வித்தியாசமாக வேலை செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் கொண்டவர்களுடைய பட்டியலிலே தமிழர்களிலே கை வைத்தது குறைவு, ஏனைய சமூகங்களிலே கை வைத்தது குறைவு, அதிலே கொஞ்சம் கவனமாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு இரட்டை தன்மை அவர்களிலே காணப்படுகிறது. அவர்கள் இனவாதம் பேசுகிறார்கள். பிரச்சனை என்னவென்றால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொள்வதிலே, துணிகரமாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதிலே கொஞ்சம் பாதித்துடன் வந்தார்கள். போபக்கை வெளியிட்ட சுயநிர்ணய உரிமை புத்தகம் விஜயவீரருடைய ஒப்புதலோடு தான் வெளிவந்தது. அந்த காலத்தில் மெல்ல மெல்ல அந்த நிலைமைகளால் தள்ளப்பட்டு கொஞ்சம் வந்தார். அந்த நேரம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் நாங்கள் கொடுத்த அழுத்தம் அதுக்கு ஒரு காரணம். ஆனால் அடிப்படையிலே அவர் ஒரு இனவாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சகதியிலிருந்து மீளாதவராக இருந்தார். இதுதான் அவருடைய அடிப்படை பிரச்சனை.
இது அவருடைய கொள்கை என்று நீங்கள் அடையாளம் காட்டுகிறீர்கள். அதே நேரத்தில் அவருடைய இறப்புக்கு பின்னரும் அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இரண்டு பிரிவுகளாகவோ அல்லது பல வடிவங்களில் இன்றும் தொடர்ந்து அரசியலில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்சி அவருடைய கொள்கைகளை தொடர்ந்து பிரதிபலிக்கின்றதா, அல்லது அதனுடைய நிலைப்பாடை நீங்க எவ்வாறு மட்டுக்கட்டுகிறீர்கள்?
ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால் விஜய் வீரருடைய காலத்திலே அவர் இனவாதத்தை ஒரு சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தினார். ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பம், அதை மன்னிக்க முடியாது. ஆனால் அதனை ஒரு தந்திரோபாயமாகத்தான் பயன்படுத்தினார், ஒரு கொள்கையாக அல்ல. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஜேவிபி அதனை ஒரு கொள்கையாகவே பிரயோகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தமிழ் மக்களுடைய எந்த உரிமையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சேவர் இன்னும் ஒரு படி போய் இதெல்லாம் சிஏஏவுடைய அமெரிக்காவுடைய தூண்டுதல் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். சிறுபான்மை சம்பந்தமான பிரச்சனையிலே அவர்களுக்கு தெளிவு ஏற்படும் வரைக்கும் அவர்கள் இன்னொரு கட்டத்திற்கு போக முடியாது என்பதை அவர்கள் உணரவும் இல்லை, அதற்கான முயற்சி அவர்கள் செய்யவும் இல்லை.
ரோவட விஜய வீர அவர்களுடைய மரணத்தை பற்றி அவருடைய நினைவு தினத்தில் பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது இலங்கையில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சமூகம் சார்ந்த புரட்சிகள் அல்லது கிளர்ச்சிகள் இவ்வாறு அரசாங்கத்தினால் கையாளப்பட்டன என்பது. ஜேவிபியே இரண்டு கிளர்ச்சிகளை நடத்தியிருக்கின்றது, அதனைத் தொடர்ந்து தமிழர்களால் நடத்தப்பட்ட கிளர்ச்சியும் அங்கே நடந்திருக்கின்றது. இவற்றை தொடர்ந்து அரசாங்கம் எவ்வாறு கையாண்டு வருகின்றது என்பதை நீங்கள் எப்படி மதிப்பிடுகின்றீர்கள்?
எந்த ஒரு போராட்டத்தையும், தொழிலாள வர்க்கத்துடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரே விதமாகத்தான் கையாண்டு வந்திருக்கிறது. 70களின் பிற்பகுதிக்கு முன்னர் தமிழ் மக்களுடைய போராட்டம் ஆயுத வடிவத்தை எடுக்கவில்லை, சாத்வீக வடிவத்தில் தான் இருந்தது. அதையும் அவர்கள் குரூரமாக நசுக்கினார்கள். அதற்கு முன்னர் நாங்கள் 1953 ஹர்த்தாலையை நாங்கள் பார்க்கலாம், அதுவும் குரூரமாகத்தான் நசுக்கப்பட்டது. அதற்கு முன்னர் தொழிலாளர்களுடைய எழுச்சி, கந்தசாமியுடைய மரணம், மூலையார் கோவிந்தனுடைய மரணத்தை தொடங்கப்பட்டு தொழிலாளர் வர்க்கம் எழுந்த போதெல்லாம் அவர்களை துப்பாக்கி முனையிலே அவர்களுடைய இரத்தத்தின் தான் அவர்களை தோய்த்து அந்த போராட்டத்தை நசுக்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த வர்க்க போராட்டம், தொழிலாளர்களுடைய போராட்டம் பின்தள்ளப்பட்டு தேசிய இன பிரச்சனை, விடுதலை போராட்டம் முன்னுக்கு வரும்போது அதனை இன்னும் குரூரமாக, அதாவது ஒரு இனவாத அடிப்படையில இன்னும் குரூரமாக அடக்குவதற்கு அவர்கள் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தினார்கள். இதிலே இந்த அரச இயந்திரத்திற்கு வர்க்கம், தேசிய விடுதலை இரண்டுமே ஒன்றுதான். அதனை நாங்கள் பார்க்கலாம். ரெண்டு தலைவர்களுடைய இதனை ஒத்துக்கொள்வார்களோ எனக்கு தெரியாது. விஜய் வீரவும் பிரபாகரன் அவர்களுடைய மரணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் முடிந்திருக்கிறது. அதே ஒரே பாணியிலே தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஜய் வீர சிங்களவர் என்பதற்காக அவர் மன்னிக்கப்படவில்லை, அவரை ஏமாற்றித்தான் கொண்டு சென்றார்கள். அதிலே விஜய் வீர ஒரு குழந்தைத்தனமான தவறை விட்டிருக்கிறார். அவர் கம்பட பகுதியிலே ஒரு தோட்டத்திலே ஒரு தோட்டத்துறை போல வேஷம் போட்டுக்கொண்டு புரட்சியை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். குறைந்தபட்சம் பிரபாகரன் காட்டிலே பங்கரில் இருந்து கொண்டாவது போராட்டத்தை நடத்தினார். இவர் சொகுசாக இருந்து கொண்டு புரட்சியை நடத்த விளக்கிட்டார். கடைசியில் அவர் பிடிப்பட்ட போது கூட அரசாங்கம் அவரை தந்திரமாக, அந்த பகுதியை சேர்ந்தவர் நான் என்பதனால் அங்கு நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு தெரியும், அவரை தந்திரமாக நீங்கள் வாருங்கள், வந்து பிரேமதாசோடு கரையுங்கள், இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று ஆசை காட்டித்தான் அவரை தந்திரமாக அழைத்து சென்று அவரை குரூரமாக கொலை செய்தார்கள். இப்படி வர்க்கம் என்று வரும்போது அங்கே அவர் தேசிய விடுதலைக்காக அவர் போராடியவர் அல்ல, ஒரு வர்க்க விடுதலைக்காக போராடியவர், சரியோ பிள்ளையோ. ஆனால் அவரும் அப்படித்தான் குரூரமாக கொல்லப்பட்டார். அதே போல பிரபாகரன் ஒரு சமூகம், ஒரு இன விடுதலைக்காக, ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடியவர், அவரும் அப்படித்தான் குரூரமாக கொல்லப்பட்டார். அவை இது ரெண்டும் எங்களுக்கு படம் போட்டு காட்டுவது என்னவென்றால், அரச இயந்திரத்தை பொறுத்தளவிலே ரெண்டு முன்றுதான்